அடுத்து நான்காவதா, நான்காவது கொள்கை சுக்குமதேகம். சுக்குமதேகம் நாம் ஏற்கனவே சுக்குமதேகத்தை பற்றி படித்திருக்கிறோம். சுக்குமதேகம் எது? சுக்குமதேகம் ஐந்து தன்மாத்திரைகள், ஐந்து தன்மாத்திரைகள் மனம் புத்தி அகங்காரம். ஆமா, என்ற ஐந்து, ஐந்து ஐந்து மூன்று எட்டு, இந்த எட்டு தத்துவங்கள் சுக்குமதேகமாக அமைகின்றன. ஐந்து தன்மாத்திரைகள், அவற்றோடு மனம் அகங்காரம் புத்தி. அதற்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம் சுக்குமதேகத்துக்கு? புரியட்டக தேகம், புரியட்டக சரீரம், புரியட்டகாயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த ஐந்தோடு மூன்றை மட்டும்தானே சேர்க்கிறார்கள். மனம் புத்தி சித்தம், சித்தத்தை ஏன் சேர்க்கல? அது என்ன பாவம் செய்தது? பாவம் மனம் புத்தி அகங்காரம் மூன்றை மட்டும் சேர்த்து சித்தத்தை விட்டு விட்டார்களே. சித்தத்தினுடைய வேலை என்ன? சிந்திப்பது. அது இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க நரகத்துல போய் வேதனைப்பட்டு திரும்பி இருப்பீர்கள். சித்தமும் இருந்தால் அந்த நினைவு இங்கேயும் வந்து நமக்கு எவ்வளவு இடைஞ்சல் ஒடுக்கும். ஆமா, இப்ப போன பிறப்புல தாயாக இருந்தவள் மகளாக வந்து பிறப்பாள், இல்ல மாறி பிறக்கிறது உண்டுதானே? அப்படியெல்லாம் அவற்றையெல்லாம் நினைவு வைத்திருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையை நடத்த முடியாது. எனவே சித்தத்தை மறைத்து விடுகிறான் இறைவன். சித்தத்தை சூக்கும உடம்பிலே சேர தடுவது இல்லை. சித்தம் என்பது நினைவு. எனவே சூக்கும தேகம்தான் பிறவிதோறும் செல்லுகிறது ஆன்மாவோடு. எனவே அந்த பல்வேறு பிறவிகளிலே பெற்ற அனுபவங்களை எல்லாம் மறப்பதற்கு காரணம் இந்த சித்தம் இல்லை. சித்தம் இருந்தால் நினைவு இருக்கும். அதனாலே சித்தத்தை நீக்கிவிட்டு ஏனைய மூன்று கருவிகள் தான் சுக்கும தேகத்தில் இடம்பெறுகின்றன. அந்த சுக்கும தேகம்தான் கனவிலே கனவு உடம்பாக அமைகிறது. அப்படிப்பட்ட சுக்கும தேகம்தான் ஆன்மா என்ற ஒரு கொள்கை. சுக்கும தேகமே ஆன்மா. அந்த சுக்கும தேகம்தான் விழிப்பு நிலையிலே இந்த ஐம்பொறிகளை செலுத்தி உலகத்தை அறிகிறது. அந்த சுக்கும தேகம்தான் உறங்குகிற போது கனவிலே நிகழ்வனவற்றை அறிகிறது. எனவே அதுதான் ஆன்மா என்கிறார்கள். அவர்களுக்கு பேரு, அவர்கள் கொள்கை சுக்கும தேக ஆன்மவாதம். சுக்கும தேகமே ஆன்மா, சுக்கும தேகமே ஆன்மா என்ற கொள்கை. இப்ப நம்முடைய அனுபவத்தில் பார்க்கிற போது பல வருஷங்களுக்கு முன்னாலே நடந்ததெல்லாம் நமக்கு நேற்று நடந்ததை போல நன்றாக நினைவிருக்கிறது இல்லையா? சுக்கும தேகமே ஆன்மாவாக இருக்குமானால் அதுதானே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தவற்றையெல்லாம் நினைவிலே வைத்து சொல்லுகிறது. சுக்கும தேகமே ஆன்மாவாக இருந்தால் சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். சுக்கும தேகமே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்ததை நினைக்க முடிகிறது, சரி. சற்று முன்னாலே கனவிலே அந்த சுக்கும தேகம்தானே அறிகிறது. விழித்த உடனே அந்த கனவிலே கண்டவற்றை ஏன் மறந்து விடுகிறது? பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தவற்றையெல்லாம் தெளிவாக அறிந்து சொல்லக்கூடிய இந்த சுக்கும தேகம், சுக்கும தேகமாகிய ஆன்மா சற்று முன்னாலே கனவிலே என்ன கண்டோம் என்பதை விழித்தவுடனே சொல்ல முடியவில்லையே. சொல்ல வேண்டுமே, அப்படி சொல்ல முடியவில்லையே. என்ன கனவு கண்டோம் என்றே பலருக்கு தெரியல. கனவு இப்படி கண்டோமா அப்படி கண்டோமா, ஒரே குழப்பமான நிலைதானே. அப்படியானால் கனவிலே சற்று முன்னாலே கண்டதை ஏன் மறக்கிறோம்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு நாம் என்ன சொல்ல, என்ன விளக்கம் கூறுகிறோம்? ஆன்மா என்பது இந்த தூல தேகமும் அல்ல, சுக்கும தேகமும் அல்ல, இரண்டுக்கும் வேறானதுதான் ஆன்மா. இந்த ஆன்மா விழிப்பு நிலையிலே பகல் நேரத்தில் இந்த பரு உடம்பிலே இருந்து உலகத்தை அறிகிறது. சரி, உறங்கச் செல்லுகிற போது உறக்கத்திலே அதே ஆன்மா இந்த பரு உடம்பை விட்டுவிட்டு எங்கே புகுகிறது? சூக்கும உடம்பிலே புகுந்து இப்ப உடம்பு மாறுபடுகிறது. இந்த பரு உடம்பு கட்டையாக கிடக்க தரையிலே அல்லது கட்டிலே இந்த ஆன்மாவானது சூக்கும உடம்பிலே புகுந்து அந்த கனவு அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. அனுபவித்து விட்டு மறுபடியும் எங்கே வருகிறது? தூள உடம்புக்கு வருகிறது. இப்படி உடம்பு மாறுவதனாலேதான் அங்கே கண்ட அனுபவத்தை இங்கே மறந்து விடுகிறது. இப்ப கனவு காணுகிற போது இந்த அனுபவம் நினைவிருக்கிறதா? விழிப்புல என்ன கண்டோம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற போது இங்கே விழிப்பு நிலையிலே நடந்தவை நினைவுக்கு வருவதில்லை. அதே போலத்தான் கனவிலே நாம் கண்டவை விழித்த உடனே நினைவுக்கு வருவது இல்லை. காரணம், உடம்பு மாறுகிறது. அந்த உடம்பை விட்டு இந்த உடம்புக்கு ஆன்மா மாறுவதனாலே அங்கே பெற்ற அனுபவத்தை இங்கே வந்த உடனே மறந்து விடுகிறது. அதுதான் காரணம். எனவே ஆன்மா இந்த இரண்டு உடம்புக்கும் வேறாக உள்ளது. சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல. இதுல திருவுருள் பயனில் கூட அந்த பாட்டு வருல்ல, கண்டவற்றை நாளும் கண்டவற்றை கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். ஆக நனவிலே கண்டவற்றை கனவிலே மாறாக மாறி உணர்கிறதே இந்த உயிர். இந்த உயிருக்கு என்ன சுதந்திரமான அறிவு இருக்கிறது என்கிறார். ஒரு செல்வர் என்ன கனவு கண்ணு காணுகிறார்? செல்வர் கனவிலே இதை திருவோடி ஏந்தி பிச்சை எடுப்பதாக கனவு காணுகிறார். அப்படி கனவு வருது இல்ல. ஒரு பிச்சைக்காரன் என்ன கனவு காணுகிறான்? தன்னை பெரிய கோடீஸ்வரனாக கற்பனை செய்து கனவு கண்டு கண்டு மகிழ்கிறான். ஆக எப்படி அறிவு திரிபா இருக்கிறது பாருங்க. இப்படி எல்லாம் உள்ளதை உள்ளபடி உணராமல் இப்படி மாறி உணர்கிறதே இந்த உயிருக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று கேட்கிறார் உமாபதி சிவம். எனவே நான்காவது, சூக்கும தேகம் ஆன்மா அல்ல. அன்பர்களே, மூன்றாம் நூற்பாவிலே இறுதி பகுதியிலே நிற்கிறோம். இறுதியிலே சூக்கும தேகம் ஆன்மா அல்ல என்ற கருத்தை மறுத்து அடுத்து அதுவரை படித்திருக்கிறோம். அதை குறிக்கிற தொடர் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. ஒடுக்கம் என்றால் கனவு. கனவு ஒடுக்கம் என்றால் கனவை குறிக்கும். அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஒடுக்கம் மயங்கி அறிதலின். ஒடுக்கம் மயங்கி அறிதலின், அதாவது கனவில் நிகழ்ந்தவற்றை தெளிவாக சொல்ல முடியாமல் மயங்கி அறிவதனாலே சூக்கும தேகம் ஆன்மா அன்று. ஒடுக்கம் அறிதலின். அடுத்து ஐந்தாவது கொள்கை, இது ஏகான்மவாதிகளை மறுக்கின்ற இடம், கண்படில் உண்டிவினை இன்மையின். அதுதான் ஐந்தாவது, கண்படில் உண்டிவினை இன்மையின். அதிலே மறுக்கப்படுகிற கருத்து, பொதுவாக உயிர் என்று அந்த மூச்சுக்காற்றைத்தானே சொல்லுகிறார்கள். மூச்சுக்காற்றுக்கே பிராணன் என்ற பெயர். மூச்சுக்காற்றுக்கே பிராணன், பிராணன் என்றால் உயிர். எனவே இந்த மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிற வரை உயிர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த காற்றினுடைய ஓட்டம் மூச்சு நின்றுவிட்டால் உயிர் போச்சுங்கிறாங்க. எனவே மூச்சுத்தான் உயிர் என்று சிலர் வாதிக்கிறார்கள். இதை எப்படி மறுத்து விடலாம்? எளிமையாக, மூச்சு காற்று என்பது ஜடம், காற்று எப்படி உயிராக இருக்க முடியும்? ஆனால் இவர் மெய்கண்டர் எப்படி மறுக்கிறார் அதை? இந்த பிராணவாயு உயிராக முடியாது. எப்படி என்றால், உயிர்தானே இந்த உடம்புக்கு தலைவன், எல்லா கருவிகளை இயக்குகிற தலைவன் உயிர்தான். எனவே உயிருக்கே என்ன பெயர்? இயமானன். இயமானன் என்பது உயிரை குறிக்கிற ஒரு சொல். இயமானன் என்றால் எஜமானன். எஜமானனைத்தான் தமிழிலே இயமானன் என்கிறார்கள். எஜமானன் என்றால் தலைவன். இந்த உயிர்தான் தலைவன், உயிர் தலைவன், உயிர் கிழவன். உடம்புக்கு அவன்தான் தலைவன், உடம்பை இயக்குகிற தலைவன் உயிர். இப்ப விழிப்பு நிலையில பகல் நேரத்துல மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லா கருவிகளும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் உறக்கத்திலே அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது வழக்கம் போல். ஆனால் இந்த கருவிகள் செயற்படவில்லை. எனவே இந்த பிராணவாயு விழிப்பு நிலையில இயங்கிக் கொண்டிருக்கிறது, உறங்குகிற காலத்திலேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிராணவாயுவே தலைவனாக இருந்தால் இந்த விழிப்பு நிலையில் மட்டும் கருவிகள் செயல்படுகின்றனவே, ஏன் உறக்கத்திலே செயல்படவில்லை? பிராணன் அந்த பிராணனாகிய தலைவனை இயங்கிக் கொண்டிருக்கிற போது கருவிகள் போயிருக்குமா? இப்போ ஒரு அலுவலகத்துல அந்த அதிகாரி மேனேஜர் மேலதிகாரி இயங்கிக் கொண்டிருக்கிற போது அலுவலர்கள் தூங்கி கொண்டிருந்தால் தூங்கி கொண்டிருக்க முடியுமா? தூங்கினால் என்ன நடக்கும்? சீட்டு கிழிந்து விடும். எனவே அதிகாரி சேர்ந்த மேலதிகாரி சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு கீழே அவருக்கு கீழே பணிபுரிகின்றவர்கள் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. உறக்கத்திலே தலைவன் இயங்கிக் கொண்டிருக்க இந்த கருவிகள் பொய்ந்து கிடக்கின்றனவே. எனவே இது எதை காட்டுகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை, பிராணவாயு உயிர் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே உயிர் என்பது பிராணவாயுவுக்கு வேறாக இருக்க வேண்டும். உயிராகிய தலைவன் விழிப்பு நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற போது கருவிகளும் ஐம்புரி முதலிய கருவிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் உறக்கத்திலே அந்த உயிராகிய தலைவன் அவன் ஒடுங்கியிருக்கிறான். அதனால் உறக்கத்திலே உயிர் ஒடுங்கியிருப்பது ஆதலால் அந்த அவனுக்கு கீழே இருக்கின்ற கருவிகளும் ஒய்ந்து விடுகின்றன செயற்படாமல். உயிர் ஒடுங்கியதனாலே கருவிகளும் ஒடுங்கி கிடக்கின்றன. ஆனால் பிராணவாயு மட்டும் ஒடுங்கவில்லையே, அது ஒடுங்கினால் என்ன ஆகும்? பிராணவாயு மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அது தலைவன் இல்லை என்றால் வேற யாரு? என்றால் பிராணவாயு தான் ஆன்மாவாகிய தலைவனுக்கு மெய்க்காப்பாளம். விழிப்பு நிலையில உயிர் எங்கே இருந்து அறிகிறது? உயிர் கேடையது விழிப்பு நிலையில. உயிருக்கு இடம் புருவநடு, புருவநடு தான் உயிருக்கு இடம். அதனால்தான் அங்கதான் திருநீர் இடுகிறோம். அது கரிகுறியாக புருவ நடு, அதை லாடம் என்பார்கள் வடமொழியில. லாடத்தானம் புருவ நடு, அந்த புருவ நடுதான் விழிப்பு நிலையிலே உயிருக்கு இடமாக அமைகிறது. இறைவன் ஆடுகிற இடங்களும் இரண்டு முக்கியமான இடங்கள். இறைவன் எம்பெருமான் நடம்புரிகிற இடம் இரண்டு, ஒன்று இதயம், இன்னொன்று புருவ நடு. புருவ நடு சிவபெருமான் ஆடுகிற இடங்கள் இதயம். இதயத்திலே ஆடுகிறான் என்பதனுடைய பொருள் உயிரை நிலைபெறுத்துகிறான் என்பது பொருள். உயிரை நிலைபெறுத்துகிறான். புருவ நடுவிலே இறைவன் செய்கின்ற நடனத்துக்கு என்ன பெயர்? பரநடனம் என்ற பெயர். பரநடனம் அங்கே நடனம் புரிகிறான் என்பதனுடைய கருத்து என்ன? இறைவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான். புருவ நடுவிலேதான் உயிர்களுக்கு உணர்த்தி அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான். ஆக நடனம் என்பது இறைவனுடைய ஐந்துள்ளிலை குறிக்கும் என்பதை அறிவீர்கள். ஆக ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே அந்த சமணர்களை எல்லாம் வாதிலே வென்று கடைசியாக சோமசுந்தர பெருமான் முன்னாலே போய் நிற்கிறார். நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். இத்தனை செயலையும் நானா செய்தேன்? இத்தனையும் செய்தது யார்? ஆக உன்னுடைய கருணை அல்லவா என்பதை நினைத்து அந்த பதிகத்துல கொன்றயம் முடியினாய் கூடல் ஆல வாயிலாய், கொன்றயம் முடியினாய் கூடல் ஆல வாயிலாய், நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே, நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. நீ ஆடுகின்ற அந்த திருநடனத்தை நினைப்பதுதான் உயிர்களுடைய கடமை. நின் தயங்கி ஆடலே நினைப்பதுதான் நியமம். ஆக உயிர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இறைவன் நமக்காக செய்கின்ற அந்த பேருதவியை நினைத்து கொண்டிருப்பது, அவனை மறவாதிருப்பது, அதுதான் நடனத்தினுடைய நோக்கம். அதனால்தான் அப்பர் சுவாமிகளும் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று இப்படி அருளாளர்கள் அவனுடைய நடனத்தை மறவாமல் நினைந்து உருகுகிறார்கள். எனவே இறைவன் நமக்காக புருவ நடுவிலே செய்கின்ற நடனம் நமக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. எனவே புருவ நடுவிலே இருந்து அறிகின்ற உயிர் விழிப்பு நிலையிலே படிப்படியாக இறங்கி அதை அடுத்த நான்காம் நூற்பாவிலே பார்க்க இருக்கிறோம். இப்போது அதற்கு தோற்றுவாய், பிற எங்கே போய் ஒடுங்குகிறது இந்த உயிர்? மூலாதாரத்திலே ஒடுங்குகிறது. மூலாதாரம்தான் ஆன்மா ஒடுங்குகிற இடம். அப்போது எல்லா கருவிகளும் செயலற்று விடுகின்றன. ஆன்மாவை ஒரு அரசன் என்று சொல்லுவார்கள். அரசன் ஆன்மாவாகிய அரசன் புருவ நடுவாகிய அத்தாணி மண்டபத்திலே இருந்து அரசு புரிகிறான். அவனுடைய ஏவலர்கள் ஐம்பொறிகள் அந்தக்கரணங்கள் இவையெல்லாம் ஏவலர்கள். அவர்களை எல்லாம் அவர்களை கொண்டு பணி செய்கின்றான். பிறகு படிப்படியாக அவன் அந்த புறத்தில் அங்கேயே இருப்பான். அத்தாணி மண்டபத்தை விட்டு இறங்கி பல இடங்களை கடந்து கடைசியிலே ஓய்வு கொள்வதற்காக அந்த புறத்துக்கு செல்லுகிற போது அந்த புறத்தின் வாயிலே யாரை நிறுத்தி வைக்கிறான்? கூடவே வருவார்கள் அமைச்சர்கள், சேனைத் தலைவர்கள், அவர்களெல்லாம் அந்தந்த இடத்துல நின்று விடுவார்கள். அந்த புறத்துக்குள்ள அவர்கள் வரமாட்டார்கள். அரசன் மட்டும்தான் நுழைவான். அப்போது வாயிலே மெய்க்காப்பாளனை மட்டும் நிறுத்திவிட்டு அவன் மட்டும்தான் போகுவான். அங்கே அரசியாக இருப்பது யாரு? திருவுருள் பயனில் வருதில்ல, பலரை புணர்ந்தும் ஆணவமலர்ந்தான் இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தோன்றாத கற்பு. எனவே அந்த புறத்தில் அந்த ஆன்மா ஆணவமலமாகிய அறியாமையாகிய தலைவியோடு கூடி அறிவற்று கிடக்கிறது, தன்னை மறந்து கிடக்கிறது. மெய்க்காப்பாளன் மட்டும், அந்த பிராணவாயு மட்டும் காவல் புரிந்து கொண்டிருக்கிறான். எனவே பிராணவாயு மெய்க்காப்பாளன், எனவே அவன் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே பிராணவாயு தலைவன் அல்ல. எனவே இந்த கருத்தை தான் கண்படில்னா உறங்குகிற போது, கண்படில் உறங்கினால் உண்டி வினை, உண்டினா நுகர்ச்சி, இன்ப துன்ப நுகர்ச்சி கிடையாது உறக்கத்துல. உண்டின நுகர்ச்சி, வினை எந்த செயற்பாடும் கிடையாது. உறங்குகிற போது செயற்படுகிற கருவிகள் எல்லாம் ஓய்ந்து கிடக்கின்றன. எனவே உண்டி வினை இன்மையின் எல்லா கருவிகளும் ஓய்ந்திருப்பதனாலே கண்படில் உண்டி வினை, உண்டியும் வினையும் என்று உண்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உண்டியும் வினையும், உண்டி என்றால் நுகர்ச்சி, இன்ப துன்ப நுகர்ச்சி, வினை என்றால் செயல், இரண்டும் நிகழாமையினாலே உண்டி வினை இன்மையின். எனவே பிராணவாயு தலைவனாக இருந்தால் இவை இரண்டும் நிகழ வேண்டும். ஏனென்றால் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே பிராணவாயுவாகிய தலைவன் இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த இரண்டு நிகழ வேண்டும். ஆனால் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிற போதும் இந்த இரண்டும் நிகழவில்லை. உண்டி இல்லை, வினை இல்லை, எனவே பிராணவாயு தலைவன் இல்லை. எனவே உண்டி வினை இன்மையின் ஆன்மா வேறாக உள்ளது. உண்டி வினை இன்மையின். எனவே ஐந்தாவது பிராணான்மவாதம், அதை மறுத்தார். பிராண ஆன்மவாதம்,